இரண்டு நாளாகமம் அத்தியாயம் 18. யோசபாத்திற்கு மிகுந்த ஐசுவரியமும் கனமும் இருந்தது. அவன் ஆகாபோடு சம்பந்தம் கலந்து சில வருடங்கள் சென்றபின்பு சமாரியாவில் இருக்கிற ஆகாபிடம் போனான். அப்பொழுது ஆகாப் அவனுக்கும் அவனோடு இருக்கிற மக்களுக்கும் அநேகம் ஆடுமாடுகளை அடிப்பித்து கீலேயாத்திலுள்ள ராமோத்திற்கு வரும்படி அவனை இணங்கச் செய்தான். எப்படியெனில், இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தை நோக்கி, கீலேயாத்திலுள்ள ராமோத்திற்கு என்னோடு வருகிறீரா என்று கேட்டதற்கு அவன், நான்தான், நீர் என்னுடைய மக்கள், உம்முடைய மக்கள், உம்மோடு கூட போருக்கு வருகிறேன் என்றான். மேலும் யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, யெகோவாவுடைய வார்த்தையை இன்றைக்கு விசாரித்து தெரிந்து கொள்ளும் என்றான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா 400 தீர்க்கதரிசிகளை கூடிவரச் செய்து, நாங்கள் கீலேயாத்திலுள்ள ராமோத்தின் மேல் போர் செய்ய போகலாமா, போகக்கூடாதா என்று அவர்களை கேட்டான். அதற்கு அவர்கள், போங்கள், தேவன் ராஜாவின் கையில் அதை ஒப்புக்கொடுப்பார் என்றார்கள். பின்பு யோசபாத், நாம் விசாரித்து தெரிந்து கொள்வதற்கு இவர்களைத் தவிர யெகோவாவுடைய தீர்க்கதரிசி வேறே யாராகிலும் இங்கே இல்லையா என்று கேட்டான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா யோசபாத்தை நோக்கி, யெகோவாவிடத்தில் விசாரித்து தெரிந்து கொள்வதற்கு இம்லாவின் மகனாகிய மிகாயா என்னும் மற்றொருவன் இருக்கிறான். ஆனாலும் நான் அவனை பகைக்கிறேன். அவன் என்னைக் குறித்து நன்மையாக அல்ல, தீமையாகவே எப்பொழுதும் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவன் என்றான். அதற்கு யோசபாத், ராஜாவே, அப்படி சொல்ல வேண்டாம் என்றான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா மந்திரிகளில் ஒருவனை கூப்பிட்டு, இம்லாவின் மகனாகிய மிகாயாவை சீக்கிரமாக அழைத்து வா என்றான். இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தும் சமாரியாவின் நுழைவாயிலுக்கு முன்னிருக்கும் விசாலமான இடத்திலே ராஜ உடை அணிந்து கொண்டவர்களாக அவரவர் தம் தம் சிங்காசனத்திலே உட்கார்ந்திருந்தார்கள். அனைத்து தீர்க்கதரிசிகளும் அவர்களுக்கு முன்பாக தீர்க்கதரிசனம் சொன்னார்கள். கேனானாவின் மகனாகிய சிதேக்கியா தனக்கு இரும்பு கொம்புகளை உண்டாக்கி, இவைகளால் நீர் சீரியர்களை முட்டி அழித்து போடுவீர் என்று யெகோவா சொல்லுகிறார் என்றான். அனைத்து தீர்க்கதரிசிகளும் அதற்கு ஏற்றவாறு தீர்க்கதரிசனம் சொல்லி, கீலேயாத்திலுள்ள ராமோத்திற்கு போங்கள், உங்களுக்கு வாய்க்கும், யெகோவா அதை ராஜாவின் கையில் ஒப்புக்கொடுப்பார் என்றார்கள். மிகாயாவை அழைக்கப் போன ஆள் அவனுடன் பேசி, இதோ தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகள் ஒன்று போலவே ராஜாவுக்கு நன்மையாயிருக்கிறது, உம்முடைய வார்த்தையும் அவர்களில் ஒருவருடைய வார்த்தையைப் போல இருக்கும்படி நன்மையாக சொல்லும் என்றான். அதற்கு மிகாயா, என் தேவன் சொல்லுவதையே சொல்லுவேன் என்று யெகோவாவுடைய ஜீவனைக் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அவன் ராஜாவினிடத்தில் வந்தபோது ராஜா அவனை பார்த்து, மிகாயாவே, நாங்கள் கீலேயாத்திலுள்ள ராமோத்தின்மேல் போர் செய்ய போகலாமா, போகக்கூடாதா என்று கேட்டான். அதற்கு அவன், போங்கள், உங்களுக்கு வாய்க்கும், அவர்கள் உங்கள் கையில் ஒப்புக்கொடுக்கப்படுவார்கள் என்றான். ராஜா அவனை பார்த்து, நீ யெகோவாவுடைய நாமத்திலே உண்மையைத் தவிர வேறொன்றையும் என்னிடத்தில் சொல்லாதபடி நான் எத்தனை முறை உனக்கு ஆணையிட வேண்டும் என்று சொன்னான். அப்பொழுது அவன், இஸ்ரவேலர் எல்லோரும் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல மலைகளில் சிதறப்பட்டதைக் கண்டேன். அப்பொழுது யெகோவா, இவர்களுக்கு எஜமான் இல்லை, அவரவர் தம் தம் வீட்டிற்கு சமாதானத்தோடு திரும்பி போகட்டும் என்றார் என்று சொன்னான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா யோசபாத்தை நோக்கி, இவன் என்னை குறித்து நன்மையாக அல்ல, தீமையாகவே தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் என்று நான் உம்மோடு சொல்லவில்லையா என்றான். அப்பொழுது மிகாயா சொன்னது, யெகோவாவுடைய வார்த்தையை கேளுங்கள். யெகோவா தம்முடைய சிங்காசனத்தின் மேல் அமர்ந்திருக்கிறதையும் பரமசேனையெல்லாம் அவருடைய வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் நிற்கிறதையும் கண்டேன். அப்பொழுது யெகோவா, இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் கீலேயாத்திலுள்ள ராமோத்தில் போய் விழும்படிக்கு அவனுக்கு போதனை செய்கிறவன் யார் என்று கேட்டதற்கு, ஒருவன் இப்படியும் ஒருவன் அப்படியும் சொன்னார்கள். அப்பொழுது ஒரு ஆவி புறப்பட்டு வந்து யெகோவாவுக்கு முன்பாக நின்று, நான் அவனுக்கு போதனை செய்வேன் என்றது. எதனால் என்று யெகோவா அதை கேட்டார். அப்பொழுது அது, நான் போய் அவனுடைய தீர்க்கதரிசிகளின் எல்லோரின் வாயிலும் பொய்யின் ஆவியாக இருப்பேன் என்றது. அதற்கு அவர், நீ அவனுக்கு போதனை செய்து அப்படி நடக்கச் செய்வாய், போய் அப்படியே செய் என்றார். ஆகவே யெகோவா பொய்யின் ஆவியை இந்த உம்முடைய தீர்க்கதரிசிகளின் வாயிலே கட்டளையிட்டார், யெகோவா உம்மை குறித்து தீமையாக சொன்னார் என்றான். அப்பொழுது கேனானாவின் மகனாகிய சிதேக்கியா அருகில் வந்து மிகாயாவை கன்னத்தில் அடித்து, யெகோவாவுடைய ஆவி எந்த வழியாக என்னை விட்டு உன்னோடு பேசும்படி வந்தது என்றான். அதற்கு மிகாயா, நீ ஒளித்துக்கொள்ள உள்ளறையிலே பதுங்கும் அந்நாளிலே அதைக் காண்பாய் என்றான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா, நீங்கள் மிகாயாவை பிடித்து அவனை பட்டணத்து தலைவனாகிய ஆமோனிடமும் இளவரசனாகிய யோவாசிடமும் திரும்ப கொண்டு போய் அவனை சிறைச்சாலையிலே வைத்து நான் சமாதானத்தோடு திரும்பி வரும்வரை அவனுக்கு குறைந்த அளவு அப்பத்தையும் தண்ணீரையும் சாப்பிடக் கொடுங்கள் என்று ராஜா சொன்னார் என்று சொல்லுங்கள் என்றான். அப்பொழுது மிகாயா, நீர் சமாதானத்தோடு திரும்பி வந்தால் யெகோவா என்னைக் கொண்டு பேசவில்லை என்று சொல்லி, மக்களே நீங்கள் எல்லோரும் கேளுங்கள் என்றான். பின்பு இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தும் கீலேயாத்திலுள்ள ராமோத்திற்கு போனார்கள். இஸ்ரவேலின் ராஜா யோசபாத்தை பார்த்து, நான் மாறுவேடத்தில் போருக்கு போவேன், நீரோ ராஜவுடை அணிந்திரும் என்று சொல்லி இஸ்ரவேலின் ராஜா மாறுவேடத்தில் போருக்கு போனான். சீரியாவின் ராஜா தனக்கு இருக்கிற ரதங்களின் தலைவரை நோக்கி, நீங்கள் சிறியவரோடும் பெரியவரோடும் போர் செய்யாமல் இஸ்ரவேலின் ராஜா ஒருவனோடு மாத்திரம் போர் செய்யுங்கள் என்று கட்டளையிட்டிருந்தான். ஆதலால் ரதங்களின் தலைவர் யோசபாத்தை கண்டபோது, இவன்தான் இஸ்ரவேலின் ராஜா என்று நினைத்து போர் செய்ய அவனை சூழ்ந்து கொண்டார்கள். அப்பொழுது யோசபாத் கூக்குரலிட்டான். யெகோவா அவனுக்கு உதவி செய்தார். அவர்கள் அவனை விட்டு விலகும்படி தேவன் செய்தார். இவன் இஸ்ரவேலின் ராஜா அல்ல என்று ரதங்களின் தலைவர்கள் கண்டபோது அவனை விட்டு திரும்பினார்கள். ஒருவன் தற்செயலாக வில்லை நாணேற்றி எய்தான். அது இஸ்ரவேலின் ராஜாவினுடைய கவசத்தின் சந்துக்கிடையிலே பட்டது. அப்பொழுது அவன் தன் ரத ஓட்டியை பார்த்து, நீ திருப்பி என்னை இராணுவத்திற்கு வெளியே கொண்டு போ, எனக்கு காயம்பட்டது என்றான். அன்றைய தினம் போர் அதிகரித்தது. இஸ்ரவேலின் ராஜா சீரியர்களுக்கு எதிராக ரதத்தில் மாலை வரை இருந்து சூரியன் மறையும்போது இறந்து போனான்.